சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. பாலின் தரம் கண்டறிதல் பற்றி விளக்குகிறார் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். நண்பர்களே, நம்ம தினம் டிவி பார்க்குறோம், ரேடியோ கேட்குறோம், நாளிதழ்கள் வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா பாலுக்கு ஏகப்பட்ட விளம்பரம் இருக்குது. சந்தையில் தினம் ஒரு ரக பால் வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்து வீட்டில் மாடு வச்சுருப்பாங்க, கறந்து குடிச்சிட்ருந்தோம். இப்போ ஸ்கிம்டு மில்க்னு வருது, பாஸ்டரைஸ்டு மில்க்னு வருது. வீட்டிலே பாதுகாக்கலாம், வெளியே பாதுகாக்கலாம். நாள் கணக்காக மாதக்கணக்காக பாதுகாக்கப்பட்ட பாலை கூட வாங்கி நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்லாம் வந்து கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் உண்மை? இதை கேள்விப்பட்டிருக்க அதே நேரத்தில் பாலில் கலப்படம் அதிகமாகிட்டு வரதையும் நம்ம கேள்விப்படுறோம். யூரியா சேர்க்குறாங்க, அப்புறம் மாவு பொருட்கள் சேர்க்குறாங்க, அதையும் நம்ம கேள்விப்படுறோம். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் பயமாக இருக்குது. ஒரு சாரார் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, பால் வந்து கண்ணுக்குட்டிக்காக படைக்கப்பட்டது, மனிதர்களுக்காக இல்லை அப்படின்ட்டு அதையும் சொல்கிறாங்க. ஒரு 40 வயசு கடந்த லேடிஸ் என்ன சொல்றாங்க, முட்டு வலி, கை வலி, கால் வலின்னு டாக்டர்ஸ்ட போனா பால் நீங்க எவ்வளவு சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளை ரொம்ப குழப்பிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் எரும மாட்டு பால் குடிச்சா நல்லது அப்படிங்கிறாங்க. ஒரு சாரார் வந்து மாட்டுப்பால் தான் குடிக்கணும்ன்றாங்க. தோடர்கள்லாம் பாத்தீங்கன்னா எருமைப்பால். அண்ணல் காந்தியடிகள் நாட்டுப்பால் பருகினது எல்லாருக்குமே தெரியும். பால் போல மனசும்பாங்க, ஆனா பால்ல இவ்வளவு கலப்படமும் நம்மளுக்கு ரொம்ப குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இதை தெளிவு செய்யறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் சிவகுமார் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கங்க. வணக்கம்
டாக்டர். சொல்லுங்க, என்னோட முதல் கேள்வி, பால்ல 3 வகை பால் இருக்குது, மாட்டுப்பால், எருமை பால், ஆட்டுப்பால். ஒவ்வொருத்தங்க ஒன்னொன்னு சொல்றாங்க, இந்த 3 வகை பால்ல எது வந்து மனிதர்களுக்கு உகந்த பால்?
பால் வந்து ஒரு உன்னதமான ஒரு உணவுங்க, மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு மிக முக்கிய உணவு. பாலை பொறுத்த வரைக்கும் மாட்டுப்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால் இது எல்லாம் இருக்குது. நம்ம அண்ணல் காந்தியடிகள் வந்து ஆட்டுப்பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆட்டுப்பாலை பருகினாரு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாட்டுப்பால் ரொம்ப பிரபலம். காலையில் எழுந்தவுடனே காஃபி டீ இல்லாமல் மக்கள் இருக்கிறது இல்லை. எருமைப்பால் எங்கெல்லாம் எருமைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அங்கே எருமைப்பால்களையும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தோடர்கள் எருமைப்பாலை பயன்படுத்துகிறாங்க. இந்த பாலை பொறுத்த வரைக்கும் ஆட்டுப்பால்னு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டுப்பாலில் வந்து கொழுப்புச்சத்து குறைவு, அதனால் உங்களுக்கு வந்து எளிதில் செரிமானமாகும். மாட்டுப்பால் எடுத்துட்டீங்கன்னா அதில் கொழுப்புச்சத்து கொஞ்சம் அதிகம், செரிமான சக்திங்கிறது ஆட்டுப்பாலை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். எருமைப்பால்ங்கிறது வந்து அதில் கொழுப்புச்சத்து மிக அதிகம், அப்போ அது செரிமானமாகக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் எருமை மாட்டு தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு காலத்தில் அந்த எருமை மாட்டு தயிர் ரொம்ப பிரபலம். அப்படி அந்த பால் எந்த ஒரு கால்நடையிலிருந்து வருதோ அதை பொறுத்து அந்த பாலுடைய கொழுப்புச்சத்து மாறுபடும் பொழுது அந்த பால் வந்து செரிமான சக்திக்கான வித்தியாசங்களும் இருக்கு. ஆனா ஆக மொத்தம் பால்ங்கிறது ஒரு உன்னதமான பொருள் கண்டிப்பா, அது எந்த பாலாக இருந்தாலும். ஏன்னா நான் சொல்லுவேன், அதாவது நீங்க சொன்ன மாதிரி சைவர்கள் அசைவர்கள்னு சொல்லும் பொழுது நாமெல்லாம் சைவர்கள், நம்ம வந்து காய்கறிகளை தான் சாப்பிடணும், அது வந்து தான் நல்லது, நம்ம வந்து இந்த பால் இதெல்லாம் வந்து முட்டை பாலை வந்து சாப்பிடுவாங்க சைவர்கள், ஆனா வந்து இறைச்சி அந்த மாதிரி முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க சொன்ன மாதிரி பால் வந்து ஒரு மாட்டுடைய கன்றுக்கு தேவைக்காக படைக்கப்பட்டது, ஆனா அந்த பால் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து மனிதர்கள் பயன்படுத்துறோம். ஒரு குழந்தை முதல் முதல்ல குடிக்கிற பால் தாய்ப்பால் அதுவும் வந்து ஒரு அசைவ பொருள் தான். அதனால சைவர்கள் அப்படின்னு சொல்றது 100% எனக்கு என்னுடைய மனசுக்கு தனிப்பட்ட கருத்து வந்து சைவம்ங்கிறதே கிடையாது. ஒரு குழந்தை முதல் முதல்ல குடிக்கக்கூடிய ஒரு அசைவம் உணவு, அதனுடைய தாயுடைய ரத்தத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட பால்ங்கும் போது அதுதான் ஒரு அசைவ உணவு. அதனால சைவம் அசைவம்ங்கிறதெல்லாம் விட ஆரோக்கியம், உடல் வளர்ச்சி, ஆரோக்கியம், சத்துக்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது கண்டிப்பா பால் வந்து ஒரு உன்னதமான ஒரு பொருள்.
நன்றிங்க சார். அடுத்து பால்ல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதோட அளவு என்ன? நம்ம விளம்பரத்துல பாக்கும்போது 4.5% நம்மள வந்து ரொம்பவே ஏகமா குழப்பிடுறாங்க. என்னென்ன சத்துக்கள் என்னென்ன அளவுல இருக்கணும்?
ஆமாங்க, அதுல வந்து நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. நீங்க வந்து பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பால்ல வந்து 87% தண்ணீர் தான் இருக்கு. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். பால் தண்ணியா இருக்குதுன்னா தண்ணியா கண்டிப்பா இருக்கணும், இருக்கும், ஏன்னா அதுல 87% தண்ணீர். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பால்ல வந்து கொழுப்பு சத்து இருக்கு. இந்த கொழுப்பு சத்து வந்து 4% சாதாரணமா இருக்கும். லாக்டோஸ்னு சொல்ற பாலுடைய மாவு பொருள், இதுதான் வந்து பாலுக்கு அந்த வெள்ளை நிறத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து 5% இருக்கும். அடுத்தது புரதம், இந்த புரதத்தை பொறுத்த வரைக்கும் 3.5% இருக்கும். அடுத்தது சாம்பல், அதாவது நம்ம சொல்றது வந்து இந்த தாது சத்து, இது வந்து 0.3%. அப்படி பார்த்தோம்னா பால்ல வந்து 87% தண்ணீரும் கொழுப்பு 4%, இந்த மீதி எல்லாம் நம்ம சேர்த்து, அதாவது லாக்டோஸ் புரதம் சாம்பல் இதை சேர்த்தோம்னா அதை வந்து கொழுப்பற்ற திடப்பொருள்கள்னு சொல்லுவோம். அதாவது தண்ணீர் இல்லாத திடப்பொருள்கள், அதுல கொழுப்பு தனியா பிரிச்சிருவோம், அது கொழுப்பு. கொழுப்பற்ற திடப்பொருள்கள்னு பார்க்கும்போது 8.8% வரும். அப்போ பால்ல வந்து தண்ணீரும் இருக்கு, கொழுப்பும் இருக்கு. கொழுப்பற்ற திடப்பொருள்கள்னு சொல்லக்கூடிய லாக்டோஸ் மாவுச்சத்து, புரதம், சாம்பல் சத்து எல்லாமே இருக்கு.
இப்ப நீங்க சொன்ன இந்த அளவுகள்லாம் வந்து மாட்டுப்பால், எருமைப்பால், ஆட்டுப்பாலுக்கெல்லாம் வித்தியாசப்படுமா?
ஆமாங்க, கண்டிப்பா வித்தியாசப்படும். இப்ப மாட்டுப்பால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கொழுப்பு சத்துங்கிறது 3.5% இருக்கணும். கொழுப்பற்ற திடப்பொருள்கள், அதை வந்து சாலிட்ஸ் நாட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 8.5% இருக்கும். எருமைப்பாலை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும், 5% கொழுப்பு சத்தும், 9% கொழுப்பற்ற திடப்பொருள்கள் இருக்கும். ஆட்டுப்பாலை பொறுத்த வரைக்கும் 3% கொழுப்பும், 9% கொழுப்பற்ற திடப்பொருள்கள் இருக்கும். இப்போ இந்த பாலை வந்து சாதாரணமா நம்ம கொழுப்பை வந்து நம்ம நீக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதாவது பாலை வந்து குளிரூட்டுவதற்கு முன்னாடியே பச்சை பாலையவே அடிச்ச பால்னு சொல்லுவாங்க. பச்சை பால் இருக்கிற கிரீம்னு சொல்ற அந்த கொழுப்பை வந்து பிரிச்சு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு கொழுப்பற்ற பால் கிடைக்கும். அந்த கொழுப்பற்ற பால்ல வந்து 0.5% கொழுப்பு இருக்கும். அதாவது 100% கொழுப்பு சத்தை வந்து பிரிக்க முடியாது. அதனால கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல 0.5% கொழுப்பும், 8.7% கொழுப்பற்ற திடப்பொருள்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் தகுந்த மாதிரி கொழுப்பும் கொழுப்பற்ற திடப்பொருள்களும் வேறுபடும்.
இப்ப இந்த மெனோபாசல் ஏஜ்ல இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து பால் எடுத்துக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, ஆனாலும் அதுல கொழுப்பு சத்து இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு. சுண்ணாம்பு சத்துக்காக தான் எடுக்க சொல்றாங்க. இதுல சுண்ணாம்பு சத்து எவ்வளவு இருக்குதுங்க சார்?
அதாவது இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சாம்பல் சத்து 0.3% இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார வந்து உங்களுக்கு அந்த கால்சியம்ங்கிறது சுண்ணாம்பு சத்து வந்துடும். மெனோபாஸ் பீரியட் தாண்டின பெண்மணிகள் கண்டிப்பாக பாலை அருந்த வேண்டும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து கண்டிப்பா வயோதிகர்கள் வரைக்கும் கண்டிப்பா பாலை அருந்த வேண்டும். நீங்க அப்படி வந்து கொழுப்பு சத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப அது முக்கியத்துவம் கொடுக்கணும், கொழுப்பு சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கொழுப்பற்ற பால், கொழுப்பு நீக்கப்பட்ட பால்னு சொன்ன பாருங்க, அதாவது ஸ்கிம் மில்க், அதுல 0.5% தான் கொழுப்பு இருக்கும், மீதி கொழுப்பு நீக்கப்பட்டிருக்கும், பட் அதுல சுண்ணாம்பு சத்து எல்லாமே இருக்க போகுது. அதனால நாம அந்த மாதிரி அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஸ்கிம் மில்க்னும் கிடைக்குது, அந்த பாலை வாங்கி நம்ம பாலாவும் அருந்தலாம், இல்லைன்னா நீங்க தயிர் பண்ணி உறைமோர் ஊற்றி தயிர் பண்ணி அந்த தயிரையும் நம்ம பருகலாம். அதனால பாலை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து பால் அருந்தலாமா, பால் சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற ஒரு எந்த விதமான ஒரு சந்தேகங்களும் வேண்டாம். ஏன்னா நம்ம பால் சாப்பிடக்கூடிய அளவே குறைவு. அடுத்தபடியா வந்து இந்த பால் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்றோங்கிற அளவுகள்லாம் பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தயிரிலையோ இல்ல காஃபிலையோ டீலையோ சேர்த்துக்கிற அளவு வந்து மிக குறைவு. அது போக தயிர்ல சேர்த்துக்க போறோம். அதனால பாலை பாலாவே அருந்தறது, குறிப்பா வயோதிகர்கள், குழந்தைகளுக்கு தனியா பால் கொடுக்கறோம், வயோதிகர்களுக்கு கொடுக்கறது இல்லையா, அதனால கண்டிப்பா வந்து பாலை அருந்த வேண்டும், இல்லைன்னா பால் பொருட்களை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாலை பாலை அருந்தினாதான் அந்த ஹோல்சம் இதுவே ஒருத்தங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, ஒரு நபருக்கு கிடைக்கும். இதை டீ காஃபியாக சேர்த்து சாப்பிடும்போது அதனோட சத்துக்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா?
அதாவது டீ காஃபின்னு நம்ம குடிக்கும் பொழுது கண்டிப்பாக பாலுடைய அளவு குறையுது. அதில் இருக்கிற சுண்ணாம்பு சத்தோ அல்லது கொழுப்பு சத்தோ எதுவும் உங்களுக்கு குறைய போகிறதில்லை, அதில் எந்த விதமான இதுவும் வேண்டாம். ஆனா நம்ம வந்து காஃபின்னு சேர்த்துக்கும் பொழுது அதுல கெஃபின்னு சொல்லி ஒரு பொருள், டீல வந்து தீன்னு இருக்கிற பொருள், இதெல்லாம் வந்து சேர்க்கப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த சிந்தனையை தூண்டுறது, சுறுசுறுப்பாக்கக்கூடிய பொருட்கள், அதெல்லாமே அதனால பாலை பொறுத்த வரைக்கும் அதில் சேர்க்கும் பொழுது பாலுடைய குணங்கிறது ஒன்றும் இது பண்ணுறது இல்லை, அதனுடைய சத்துக்களும் எதுவும் நம்மளுக்கு குறையிறது இல்லை.
டாக்டர், இன்னும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பால் கறந்த உடனே கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்ளர் கூட குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நான் முதல்ல சொன்ன மாதிரி கிராமத்தில் நமக்கு பால் கிடைக்கும், இப்போ வந்து வெளியே பாக்கெட் பால் தான் வாங்குகிறோம். இந்த பால் வந்து சராசரியா வெளியே இருந்தா எவ்வளவு நாள் கெடாம இருக்கும், ஃப்ரிட்ஜ்ல இருந்தா எவ்வளவு நாள் கெடாம இருக்கும்?
குறிப்பா இப்ப கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது நோய்களுக்கெல்லாம் ஆட்டுப்பாலை பச்சைப்பாலா கறந்து குடிப்பாங்க, மாட்டுப்பாலை கூட பச்சைப்பாலா அதை சூடாக்காம குடிப்பாங்க. இந்த மாதிரி பாலை பச்சையாக அதை வந்து சூடாக்காமல் பருகுவது மிக மிக தவறு. ஏன்னா அந்த பாலில் என்ன நுண்ணுயிரிகள் இருக்குது, ஏதாவது நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கா நம்மளுக்கு தெரியாது. அதனால பாலை வந்து நம்ம கண்டிப்பா சூடாக்கி தான் பருகணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பால் வந்து பண்ணை பால், கறந்த பாலை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு அந்த கறந்த இடத்திலிருந்து நுகர்வோருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளார கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பாலை ஒரு மூன்று மணி நேரத்திற்குள்ளார நம்ம வந்து இது பண்ணணும். அது தட்பவெட்ப சூழ்நிலை பொறுத்தது. அதனால பொதுவாக பாலை கறந்து ஒரு ஒரு மணி நேரம் வெளியில சாதாரண சூழ்நிலையில் வைக்கலாம். அதுக்கப்புறம் கெட்டு போக ஆரம்பிக்கும். கெட்டு போறது கூட கண்ணுக்கு உடனே தெரியாது. அந்த பால் திரிந்து போகும்பொழுதுதான் முழுமையா கெட்டு போகணுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனா பாலை வந்து கறந்து வெளியில வைக்கும் பொழுதே வந்து அதுக்குள்ளா இருக்கிற நுண்ணுயிரிகள் அந்த பாலில் உள்ள சத்துக்களை லாக்டோஸ் குறிப்பா அதையெல்லாம் வந்து லாக்டிக் அமிலமா மாத்துறது அந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சிரும். ஆனா முழுமையா கெட்டு போறதுங்கிறது ஒரு மூணு மணி நேரம் ஆகும். அதனால முடிந்த அளவுக்கு பாலை வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல நாம உடனே அதை வந்து சூடு பண்றதோ இல்ல அந்த பாலை நம்ம வேற பல்வேறு இதற்கு உட்படுத்துறதோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பாலை குளிரூட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4-5 டிகிரி செலிஷியஸ்க்கு குளிரூட்டலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன் கூலர்கள் இருக்கு. என்னன்னா வெளியில காயில்கள் இருக்கும், ஒரு பெரிய டேங்க் மாதிரி இருக்கும். அந்த கூலர்கள் வந்து அந்த டேங்க்குள்ள இருக்கிற தண்ணீரை குளிரூட்டி பாலை வந்து அப்படியே கேனா நாம வந்து உள்ள வச்சிடலாம். அந்த தண்ணீர் குள்ளார வச்சிட்டோம்னா தண்ணீர் வந்து குளிர்ந்த சூழ்நிலை இருந்து அது வந்து கேன்ல உள்ள பாலை வந்து குளிரூட்டும், கேன் கூலர்னு சொல்லுவோம். இது போக பல்க் மில்க் கூலர்னு சொல்லி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த பாலை வந்து பதப்படுத்துற நிறுவனங்கள், பாவின் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு கிராமத்துல இல்ல பெரிய அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல பல்க் மில்க் கூலர்னு வைப்பாங்க. அது என்னன்னா பாலை கொண்டு வந்து உடனே பதப்படுத்துறதுக்கு அதை வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து கொண்டு வந்து அதை பதப்படுத்தும் நிலையத்துக்கு கொண்டு வந்து பண்ணும்பொழுது அதிக நேரமாகும். அப்ப அந்த பால் கெட்டு போற சூழ்நிலை இருக்கு. அடுத்தபடி அதுல இருக்கிற நுண்ணுயிரோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப கடைசியில கொண்டு வந்து அதை பதப்படுத்துற பால் எவ்வளவு அதனுடைய தரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள்லயே அதிக பால் கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த பல்க் மில்க் கூலருங்கிறத வச்சிருக்காங்க. அது ஒரு 500 லிட்டர் பாலை வந்து எடுத்து அதை உடனே குளிரூட்டிடும். அப்ப அந்த குளிரூட்டும் பொழுது அதுல இருக்கிற நுண்ணுயிரிகள் குளிர்ந்த சூழ்நிலையில அது வந்து வளர்ச்சி அடைந்து அதிக எண்ணிக்கை ஆகிறது குறைந்துவிடும். அப்ப குளிர்ந்த சூழ்நிலைங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா பால் வந்து ஒரு 12 மணி நேரம் கெடாமல் வச்சுக்கிறது தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப காலையில கறந்த பாலை குளிரூட்டி மாலையிலும், மாலையில கறந்த பாலை குளிரூட்டி அடுத்த நாள் காலையிலையும் நம்ம வந்து அதை வந்து சூடாக்கி பாலை வந்து பருகலாம். இது போக பாலை நீண்ட நாட்கள் கெடாம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பாக்கெட் பால்னு சொல்லி வருது நிறைய நிறுவனங்கள். ஆவின் வந்து நம்ம தமிழக அரசுடைய நிறுவனம். இது மட்டுமல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து பாலை பாக்கெட் பண்ணி உங்களுக்கு பதப்படுத்தப்பட்ட பால்னு வருது. இந்த பதப்படுத்தப்பட்ட பாலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா பாலை கறந்து அதை நான் சொன்ன மாதிரி குளிரூட்டி அதை பால் பதப்படுத்தக்கூடிய நிலையங்களுக்கு கொண்டு வந்து அந்த பாலை 63 டிகிரி செலிசியஸ் வெப்பத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதில் வச்சு அந்த தீமை நோய்கள் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அழித்து அதுக்கப்புறம் அந்த பாலை உடனே குளிர செய்து அதை வந்து பேக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பதப்படுத்தப்பட்ட பால், பாக்கெட் பால். இந்த பாலை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த பதப்படுத்தப்பட்ட பால் நுண்ணுயிர்கள் இருக்காது, அந்த பாலை எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாம், சாதாரண சூழ்நிலையில் வைக்கலாம். குறிப்பா நீங்க அந்த பாக்கெட் பால் வந்த உடனே வெளியில கடைகள்ல வந்து ட்ரேல வைக்கிறது நீங்க பாத்துருப்பீங்க. வீட்டுல கூட பெண்மணிகள் அந்த பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தோடனே வெளியில பல மணி நேரங்கள் வச்சிருப்பாங்க. இது வந்து தவறு. பதப்படுத்தப்பட்ட பாலுமே ஒரு வாரத்துக்கு குளிர்ந்த சூழ்நிலையில தான் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ கறந்த பால் 1 மணி நேரம்னு வச்சுக்கலாம், குளிரூட்டப்பட்ட பால் 12 மணி நேரம், பதப்படுத்தப்பட்ட பால் 7 நாட்கள் குளிர்ந்த சூழ்நிலையில்ங்கிறத மறக்க கூடாது. அதனால நீங்க பாலை நம்ம கடைகள்ல வாங்கிட்டு வந்தா கூட அந்த பாலை உடனே பயன்படுத்தப்பட முடியலன்னா அந்த பாக்கெட் பால் குளிர்ந்த சூழ்நிலையில் தான் பாதுகாக்கப்படணும். அதுவும் 7 நாட்களுக்கு மேல் அந்த பாலை வைக்க கூடாது கண்டிப்பா.
நல்லதுங்க டாக்டர். இப்ப இன்னொரு பிராண்ட் கூட ஒண்ணு வந்திருக்குது, 120 நாட்கள் வரைக்கும் அந்த நம்ம பாலை வந்து உபயோகிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப நீங்க எல்லாம் நிறுவனங்கள் எப்படி பாதுகாக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வீட்டுல நம்ம பொதுவா பாலை காய்க்கிறோம், ஃப்ரிட்ஜ் இருந்தா உள்ள வைக்கிறோம், சில பேர் தண்ணீர்ல வந்து பாலை வைப்பாங்க. இந்த பாலை பாதுகாக்கக்கூடிய முறைகள் சொல்லுங்களேன்.
பாலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சாதாரண சூழ்நிலையில வந்து நீங்க வைக்கலாம், அதுல ஒன்றும் எந்த விதமான இது இல்லை, ஒரு மணி நேரம் வைக்கலாம். ஆனா பாதுகாக்கிறதுங்கிறது நம்ம வந்து பண்டைய காலம் தொட்டே பாலை வந்து வாங்கினோடனே அந்த பால் காய்ச்சப்பட்டு பொங்கி வரும்பொழுது அதை நம்ம வந்து அடுப்பை அணைத்து நம்ம அந்த பாலை பாதுகாப்போம், அது ஒரு விஷயம். அடுத்தது குளிரூட்டப்பட்டதுங்கிறது, இப்போ வந்து வீட்டில் வந்து இந்த குளிர்சாதன பெட்டி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாலை நீங்க கறந்த பாலை கொண்டு வந்தாலும் அது ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வைக்கும் பொழுது ஒரு 12 மணி நேரம் பாதுகாக்கலாம். அடுத்து இந்த பாஸ்டரைசேஷன் சொல்ற அந்த பதப்படுத்தும் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு செயல்முறை, இது வந்து பாலை பதப்படுத்தும் நிலையம் ஏற்படுத்தி அங்கதான் அதை பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு 63 டிகிரி செல்சியஸ்ல நான் சொன்ன மாதிரி 30 நிமிடங்கள் வைத்து பயன்படுத்துறது, அது குளிர்ந்த சூழ்நிலை வைக்கணும். அடுத்தது வந்து நீங்க கேட்ட மாதிரி 120 நாட்கள் கெடாமல் இருக்கக்கூடிய பால் அப்படின்னா பாலை வந்து 100% கிருமி நீக்கம் செய்யறது, ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம். அதுல வந்து கிருமிகள் மட்டும் இல்லாம இந்த கிருமிகள் வந்து ஸ்போர்ஸ்னு சொல்லக்கூடிய கருவணுக்களை உருவாக்கு, அது வளரக்கூடிய சாதாரண சூழ்நிலை இல்லைன்னா உடனே அதுக்கு மேல ஒரு ஓடை அமைத்து கரு அணுக்களாக மாறிவிடும். அந்த கரு அணுக்களுக்கு ஸ்போர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த ஸ்போர்ஸ் வந்து பல்லாண்டு காலம் மிக குறைந்த வெப்பத்திலேயோ இல்ல மிக அதிக சூட்ல கூட வந்து இருக்கும். ஆனா ஒரு 100 டிகிரிக்கு மேல அந்த கிருமி நீக்கம் செய்யும் அந்த செயல்முறையில பாத்தீங்கன்னா இந்த கருவணுக்களும் அழிந்து விடும், ஸ்போர்ஸ் அழிஞ்சிரும். அப்ப அந்த பால்ல 0% கிருமிகள் அப்படிங்கிற அந்த கிருமி நீக்கம் செய்யும் பொழுது அந்த பாலை வந்து காற்று புகாத டெட்ரா பேக்ல வந்து நம்ம அதை வந்து பாதுகாத்து பேக் பண்ணி சாதாரண சூழ்நிலை கூட அந்த பாலை வச்சுக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டெர்லைஸ்ட் பால், அதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பாலை நாம அதை வந்து அந்த பாக்கெட்டை நாம திறந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம்னா அதை உடனே அந்த பாலை உபயோகப்படுத்திடணும். அதை திருப்பியும் குளிர்சாதன பெட்டியில கூட வச்சு உபயோகப்படுத்த முடியாது, அதை மட்டும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால இது வந்து வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு அந்த ஸ்டெர்லைசேஷன்ங்கிறது ஒரு முறை. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சாதாரணம் நம்ம ஊர்ல பண்ணை பால் ஃபார்ம் ஃப்ரெஷ் மில்க்ங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வசதி இருக்கு. அதனால நம்ம இன்னும் அந்த விஷயங்களுக்கெல்லாம் போல, ஏன்னா பால்ங்கிறது 24 மணி நேரம் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஆயிடுச்சு. அதிகாலை நேரத்தில் நம்மளுக்கு தேவைப்படும் பொழுதே பால் கிடைச்சது. அதனால இந்த பாலை பாதுகாக்கிறதுங்கிறத பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல வேண்டியது இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், பாலை காலையில வாங்கினோடனே காய்ச்சிடுறோம், பொங்க காய்ச்சி வச்சிடறோம், காஃபி டீ போட்டுறோம். ஆனா திருப்பி மதியம் அந்த பாலை நம்ம பயன்படுத்தணும்னு நினைச்சோம்னா, வேற யாராவது விருந்தினர் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு காஃபியோ டீயோ கொடுக்கணும்னா அந்த பாலை திருப்பியும் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமா தான் டீ போடணும். அதை மட்டும் நம்ம கண்டிப்பா மறக்க கூடாது.
வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர் குரியன், அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த பால் பவுடருங்கிறத ஒரு இதுவே தெரிய ஆரம்பிச்சது. இப்ப அது குறித்த ஒரு கேள்வி, பால் பவுடரை யூஸ் பண்ணி நம்ம பாலுக்கு எடுத்துக்கலாமா, அது ஒண்ணு. அப்புறம் சந்தையில பாத்தீங்கன்னா ஒயிட்னர்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், இதனோட சத்துக்கள் எப்படி இருக்குது, அதை தெளிவுபடுத்துங்க.
பாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பால் உங்களுக்கு ஒரு திரவ நிலையில பாலா கிடைக்குது. எங்கெல்லாம் வந்து அந்த பால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது அரிதா இருக்குதோ அந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்கள், ஸ்பேஸ், அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பால் பவுடரை தான் பயன்படுத்த முடியும். பாலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 டிகிரிக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரம்ல வந்து ஒவ்வொரு சொட்டு பாலா வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி, அந்த ஸ்ப்ரே ட்ரைங்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம், அதுல வந்து அதை வந்து நம்ம அந்த ட்ரம் மேல விழுந்தப்பட்ட பாலுடைய ஒரு துளி உடனே அதில் இருக்கிற தண்ணீர் ஆவியாகி அதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி அதை வந்து சுரண்டப்பட்டு அது கடைசியில வந்து அதை பவுடரா அரைக்கப்பட்டு பால் பவுடரா கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% பால் அப்படியே வந்து உங்களுக்கு பால் பவுடரா மாத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இருக்கிற கொழுப்பை எடுத்துட்டு 0.5% கொழுப்பு இருக்கக்கூடிய ஸ்கிம் மில்கை வந்து நீங்க அதையும் ஸ்ப்ரே ட்ரைங் ப்ராசஸ்ல ஸ்ப்ரே ட்ரைடு ஸ்கிம் மில்க் பவுடரா பண்ணலாம். இப்ப இந்த ஒயிட்னர் இல்ல மில்க் பவுடர்னு கிடைக்கிறதெல்லாம் தாராளமா நம்ம பயன்படுத்தலாம், அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. அதை வந்து நீங்க திருப்பியும் பாலா கொண்டு வரலாம். ஆனா இயற்கையான பாலுடைய தரமும் தன்மையும் இந்த பவுடராக்கப்பட்ட பால் பவுடர்ல இருந்து அதை பாலா மாத்தும் பொழுது நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா பொதுவா வந்து எங்கெல்லாம் பால் கிடைக்கலையோ அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பா இதை பயன்படுத்தலாம். குறிப்பா நீங்க நீலகிரி மாவட்டம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பாலுடைய உற்பத்தியே குறைவு. அங்க இருக்கிற நீங்க நீலகிரி மாவட்டம்னா அதிக கறக்கக்கூடிய பால் கறக்கக்கூடிய மாடுகள் இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா அங்க இருக்கிற அந்த குறிப்பா வந்து அந்த டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய அங்க போகும்பொழுது அந்த மக்களுக்கு தேவையான அளவு பால் கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலும் பால் பவுடர் தான். நீங்க நீலகிரியில போனீங்கன்னா அங்க வந்து பால் பவுடர்ல இருந்து பால் வந்து அதை மாற்றப்பட்டு அந்த பால் இருந்தா உங்களுக்கு தேநீர் இல்ல காஃபி அந்த மாதிரி கிடைக்குது. அதுல ஒன்றும் பெரிய ஒரு தவறெல்லாம் கிடையாது. ஆனா இயற்கையான பால் ஃபார்ம் ஃப்ரெஷ் மில்க்னு சொல்ற அந்த பாலுடைய தன்மை கண்டிப்பாக அதனுடைய மாற்றங்கள் இருக்கும். சத்துக்கள் அடிப்படையில் ஒன்றும் பெரிய விஷயங்கள் இருக்காது, அது வந்து அவர்களுடைய மனநிலை பொறுத்தது தான். அந்த பாலை நம்ம வந்து அந்த மாதிரி ரீகான்ஸ்டியூட்டட் இது நீங்க சொன்ன மாதிரி ஒயிட்னரை பயன்படுத்துறது அது எல்லாமே பண்ணலாம். இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க்னு ஒண்ணு வருது. அது என்னன்னா பாலை வந்து பால்ல இருக்கிற தண்ணீரை வந்து குறைச்சு அதையெல்லாம் வந்து ஆவியாக்கி அதுல வந்து இனிப்பு சேர்க்கப்பட்டு சுவையூட்டிய பால் கண்டென்ஸ்ட் மில்க். அது வந்து குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பாயசம் அந்த மாதிரி பதார்த்தங்கள் செய்யறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுவும் குளிர்ந்த சூழ்நிலை தான் நம்ம வைக்கணும். அது டின்கள் எல்லாம் வரும், அது வந்து இனிப்பு கண்டிப்பா சேர்க்கப்பட்டிருக்கும். பால் இருக்கிற தண்ணீர் எடுக்கப்பட்டு பாலை வந்து ஒரு சுண்ட காய்ச்சப்பட்ட மாதிரி அதுக்கு பேர் கண்டென்ஸ்ட் மில்க்னு சொல்றது. அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாயசம் அந்த மாதிரி வீட்டுல செய்யக்கூடிய இனிப்புகள் அதுக்கெல்லாம் சேர்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க.
நல்லதுங்க டாக்டர். நாம குடிக்கிற பால் வந்து தரமான பால் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த தரமான பால் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டறியறது எளிய முறையில?
ரொம்ப எளிய முறை என்னன்னா, நீங்க பாலை காய்ச்சினீங்கன்னா கெட்டு போன பால் தெரிஞ்சிடும். அதுதான் ரொம்ப எளிய முறை. பெரிய ஒரு நிறுவனங்கள் எல்லாம் பால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி லாரி டேங்குகள்ல வந்து இறங்கும் பொழுது ஒரு குடுவையில வந்து ஒரு 10 மில்லி பாலை எடுத்து காய்ச்சுவாங்க. ஒரு 2 நிமிஷம் காய்ச்சும் பொழுதே அந்த பால் திரிந்து திரிதிரியா திரண்டு வந்துருச்சுனாலே அந்த பால் கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இது எதனால கெடுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால்ல லாக்டோஸ்ங்கிற மாவு பொருள் இருக்கு. இந்த நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் அது என்ன பண்ணும்னா அந்த லாக்டோஸ லாக்டிக் அமிலமா மாத்தும். அப்ப பாலுடைய அமிலத்தன்மை குறையும். அந்த அமிலத்தன்மை வந்து குறையும் பொழுது லாக்டிக் ஆசிட் உருவாகும் பொழுது பால் வந்து திரிந்து அது தயிரா கெட்டியா மாறும், அது பால் திரண்டு விடும். அப்போ நம்ம பாலை வந்து காய்ச்சினாலே ரொம்ப எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ பெரிய நிறுவனங்கள் அந்த மாதிரி நம்ம பாலை வாங்கி நம்ம ஏதாவது பல்வேறு பால் பொருட்களை மாற்றணும் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த பாலோட தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த எளிய முறை. இதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாலோட அமிலத்தன்மை வந்து 0.14 to 0.16 இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து 0.19% அந்த அமிலத்தன்மை அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக அந்த பால் திரிந்துவிடும். இது ரொம்ப எளிய முறை, அதை தான் வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும்.
சரி, இந்த அமிலத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது?
இப்ப பாலோட அமிலத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை. 9 மில்லி பால் எடுத்துக்கணும், 4 சொட்டு ஃபினாப்தலின்ங்கிற வந்து ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம கலந்து, அதை கலந்ததுக்கு அப்புறமா சோடியம் ஹைட்ராக்சைடு அது வந்து 1.1% அந்த திறன்ல எடுத்துக்கிட்டு அதை நம்ம கலந்து வரும்பொழுது இந்த ஃபினாப்தலினை கலந்த பால் வந்து உங்களுக்கு வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், பிங்க் கலர்ல. நாம இந்த 0.1% திறனுள்ள அந்த சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதனுடைய அந்த பிங்க் இருக்கிற அந்த இளஞ்சிவப்பு நிறம் மாறி சாதாரண நிறத்துக்கு கலர் இல்லாம மாறிடும். அப்போ எவ்வளவு நாம 0.1% திறன் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை கலர் இல்லாம நிறம் இல்லாம மாத்துறோங்கிறது தான் கணக்கு. இதுல வந்து 1.8 மில்லிக்கு மேல நீங்க அந்த 0.1 திறன் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்க சேர்க்கப்படுதுன்னா அந்த பால் கெட்டு போன பால் அர்த்தம். இது வந்து முழுக்க முழுக்க பாலுடைய அமிலத்தன்மையை பொறுத்து. அதே வந்து 0.18 மில்லிக்கு குறைவாக நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சேர்க்கும் பொழுது அந்த இளஞ்சிவப்பு நிறம் வந்து கலர் இல்லாம நிறம் இல்லாம மாறுதுன்னா அந்த பால் நல்ல பால் அர்த்தம். இது வந்து அமிலத்தன்மையை கண்டுபிடிக்கக்கூடிய முறை. இது வந்து ஒரு ஆய்வகத்துல தான் செய்ய முடியும், சாதாரணமா நம்ம இல்லத்தரசிகள் நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு சோதனை அல்ல.
சரிங்க டாக்டர். இப்ப பால்ல வந்து தயிரா மாறுறதுக்கு அதுக்குள்ள பாக்டீரியா தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த பாக்டீரியா எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியுமா எப்படி?
இதுவும் வந்து நம்ம ஒரு ஆய்வகத்துலதான் செய்ய முடியுங்க. ஒரு 10 மில்லி பாலை எடுத்துக்கிட்டு 1 மில்லி மெத்திலின் ப்ளூன்னு சொல்ற ஒரு நிறமி இதை கலக்கும் போது ஊதா நிறம் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு 37 டிகிரி சென்டிகிரேட் சுடு நீர் இருக்கக்கூடிய அந்த தொட்டியில நம்ம வச்சோம்னா வச்சுட்டு அந்த ஊதா நிறம் மாறுதான்னு பாக்குறது. அதாவது பால் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த மெத்திலின் ப்ளூவுக்கு என்னென்ன மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கறதுதான் கணக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நாம அதை எடுத்து பார்க்கணும், அந்த ஊதா நிறம் மாறிட்டு வருதான்னு சொல்லி. 5 மணி நேரம் வரைக்கும் அந்த ஊதா நிறம் மாறாமல் இருந்தால் அந்த பால்ல 2 லட்சம் பாக்டீரியாக்கள் தான் இருக்கு, அதை விட குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பால் நல்ல பால்னு அர்த்தம். இதே வந்து நீங்க 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த ஊதா நிறம் வெள்ளை நிறமா மாறிடுச்சுன்னா அதுல வந்து உங்களுக்கு அதிக மிக அதாவது 2 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஒரு இந்த சோதனையை வந்து சாதாரணமா நம்ம வந்து வீட்லயும் செய்ய முடியாது, ஆய்வகத்துல தான் செய்யணும். அப்போ வந்து 2 லட்சம் நுண்ணுயிரிகளுக்கு குறைவாக இருந்தால் நல்ல பால், 2 லட்சம் நுண்ணுயிரிகளுக்கு மேல இருந்தா கெட்ட பால் அல்லது அதிக பாக்டீரியாக்களை கொண்டுள்ள பால் அர்த்தம். அது சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய தன்மை இருக்குன்னு அர்த்தம்.
அதே மாதிரி இந்த சோமேட்டிக் செல் கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அது கம்மியா இருந்தா நல்லதுன்றாங்க, அது என்ன, அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன். இதற்கான பதிலையும் பாலிலிருந்து பெறக்கூடிய தயிர் நெய் ஆகியவற்றின் தரம் கண்டறிதல் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில கேட்கலாம். இதுவரை பாலின் தரம் கண்டறிதல் பற்றி விளக்கியவர் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055, வெளியூர் நேயர்கள் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 243-1055 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நிகழ்ச்சிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.